الحمد لله، الحمد لله، نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما سلقكم في سقر؟ قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين. قيل لرسول الله صلى الله عليه وسلم: ما الإسلام؟ قال: طيب الكلام وإطعام الطعام. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாக ரஹ்மத்தாக இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், தியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இத்தகுல்லாஹ் என்ற வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய மாதங்களில் சில மாதங்களை சிறந்த மாதங்களாக, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளோடு சம்பந்தப்பட்ட சில மாதங்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் அறிமுகப்படுத்தி, அந்த மாதங்களின் சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி, அந்த மாதங்களில் செய்ய வேண்டிய கடமைகளையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஞாபகமூட்டி, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் இறுதி தினத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த தினத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் உலகத்திலே வாழ்ந்த ஏனைய சமுதாயத்தினர்களை பற்றி, அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவு நாசங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது, இந்த 10 தினங்களின் மீது சத்தியமிட்டு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த அளவுக்கு சிறப்பு நிறைந்த இந்த 10 தினங்களில் இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். குறிப்பாக ஹஜ்ஜுடைய மாதம் என்பது வெறுமனே ஒரு இபாதத்தை மாத்திரம், ஒரு கடமையை மாத்திரம் உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மாதம் அல்ல. மாறாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற ஹஜ்ஜுடைய வணக்கம், இவைகள் அனைத்தும் சில யதார்த்தங்களை, சில விடுமியங்களை இந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் அரஃபாத் அதே போன்று மினா போன்ற இடங்களிலே அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு இடங்களிலும் இரண்டு குத்துபாக்கள் செய்தார்கள். அரபாத்துடைய மைதானத்திலே உலக ஹாஜிகள் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய அந்த தினத்திலே ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலை அடிவாரத்திலே உலக மக்களை அழைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய மாதம் படித்து தரக்கூடிய முதலாவது ஒரு அம்சத்தை எடுத்து சொன்னார்கள். சொன்னார்கள், லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா. தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இது நான் உங்களை சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பாக இருக்கலாம். நான் சொல்வதை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். நபியின் மரணத்தை முன்வைத்து நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகம் எனக்கு பின்னால் உலகத்திலே ஒற்றுமையாக வாழ வேண்டும். இன்ன திமாஅக்கும் வஅம்வாலக்கும் வஅஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தோழர்களே, உலக மக்களே, நேசர்களே, இந்த நாள் அரபாவுடைய நாள் எவ்வளவு சிறந்த மதிப்புக்குரிய கண்ணியமான நாளாக இருக்கிறதோ, வபலதிக்கும் ஹாதா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எவ்வளவு சிறந்த மாதமோ, ஒஷஹரிக்கும் ஹாதா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், வபலதிக்கும் ஹாதா, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ, அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனின் இரத்தம், ஒரு மனிதன் சம்பாதிக்கின்ற பொருளாதாரம், இவைகள் அனைத்தும் புனிதமானது. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அநியாயம் செய்ய முடியாது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அழிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய பொருளாதார உடைமைகளை இன்னும் ஒரு மனிதனினால் சுரண்ட முடியாது. ஒரு மனிதனுடைய மானத்தை இன்னும் ஒரு மனிதனினால் பறிக்க முடியாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை இழிவுபடுத்தக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் ஒற்றுமைக்கு அரபாத்துடைய மைதானத்திலே வித்திட்டார்கள். ஒற்றுமை, ஐக்கியம், சமூகத்துக்கு மத்தியிலே பிளவு இருக்கக்கூடாது. இந்த முஸ்லீம்கள் உலகத்திலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற செய்தியை ஹஜ்ஜுடைய பாடம் எனக்கு படித்து தருகிறது. அரபாத்துடைய மைதானம் எனக்கு எடுத்துச் சொல்கிறது. அரபாத்துடைய மைதானத்திலே உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையான அந்த நிகழ்வு, உலக முஸ்லீம்கள் ஒற்றுமையானவர்கள் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், இரண்டாவது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாத்தை முடித்துவிட்டு மினாவுக்கு சென்றார்கள். மினாவுடைய அந்த மைதானத்திலே துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஹஜ்ஜுடைய இரண்டாவது செய்தி, இரண்டாவது மெசேஜ், இரண்டாவது அடிப்படை அம்சத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள். சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, குல்லுக்கும் லி ஆதம் வ ஆதம் மின் துராப். சமத்துவம், முதலாவது ஐக்கியத்தை சொன்னார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வெறுமனே ஆட்டையும் மாட்டையும் அறுப்பதை படித்து தரக்கூடிய மாதம் அல்ல. வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஈமானையும் தியாகத்தையும் பேசுகின்ற மாதம் அல்ல, ஒற்றுமையை பேசுகின்ற மாதம். இரண்டாவது, மினாவுடைய மைதானத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்தார்கள். அங்கு கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற வேற்றுமை கிடையாது. அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் என்ற வேற்றுமை கிடையாது. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், குல்லுக்கும் லி ஆதம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, நீங்கள் கருப்பர்களாக இருந்தால் என்ன, வெள்ளையர்களாக இருந்தால் என்ன, அரபியர்களாக இருந்தால் என்ன, அஜமியர்களாக இருந்தால் என்ன, உங்களின் அடிப்படை மனித இனத்தின் அடிப்படை ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஆதமுக்கு சொந்தமானவர்கள். ஆதமினால் தான் உலகத்தில் மனித இனம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஒரு தந்தை, ஆதமின் பிள்ளை. லா ஃபதுலலி அரபியின் அலா அஜமி சொன்னார்கள், அரபிய தீபகற்பத்திலே வாழ்கின்ற அரபியர்கள் அரபி அல்லாத அஜமிகளை விட சிறந்தவர்களாக மாற முடியாது. ஒலாலி அஜமியின் அலா அரபி, அரபி அல்லாத ஒருவர் அரபியை விட சிறந்தவராக அல்லாஹ்வுடைய பார்வையில் இல்லை. ஒலா அவ்யம் ஒலா அஸ்வத், வெள்ளையர்கள் கருப்பர்களை விட சிறந்தவர்களாகவோ, ஒலா அஸ்வத அலா அபியத், அல்லது கருப்பர்கள் வெள்ளையர்களை விட சிறந்தவர்களாக கிடையாது. மனிதனாக உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்று சமத்துவத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மினாவுடைய மைதானத்தில் உலக மக்கள் சமமானவர்கள் என்ற செய்தியை எடுத்துச் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் நமக்கு படித்து தருகின்ற மூன்றாவது படிப்பினை கண்ணியமானவர்களே, உலகத்தில் நடைபெறுகின்ற அநியாயங்கள், மோசமான காரியங்கள், பாவங்கள் இல்லாமல் போக வேண்டுமாக இருந்தால் ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை, ذکر, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய உணர்வு ஒரு மனிதனிடத்திலே ஏற்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் தஆலா ரப்பல் இஸ்ஸத் கஅபத்துல்லாஹ்வை கட்டியதற்கு பின்னால் உலக மக்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி அந்த பூமிக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு ஏன் ஹஜ்ஜிற்காக வேண்டி ஹாஜிகள் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வயத்குரு ஸ்மல்லாஹ் ஃபி அய்யாமின் மஅலூமாத். அல்லாஹ் சொல்கிறான், ஹாஜிகள் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு உலகமே வேண்டாம், இறைவனின் அருள் தான் வேண்டும் என்ற நோக்கத்தில் வீட்டை விட்டு வெளியேறி அங்கு மக்காவுக்கு சென்று ஏன் ஹஜ் செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் பிரயோசனம் அளிக்கின்ற விடயங்களை அவர்கள் தங்களுடைய கண்களினால் பார்க்க வேண்டும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், வயத்குரு ஸ்மல்லாஹ் ஃபி அய்யாமின் மஅலூமாத். ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்ற ஹாஜிகள் அங்கு சென்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாத மனிதன் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வின் பெயரை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். அந்த மனிதன் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாத மனிதனை அல்லாஹ் சொல்கிறான், நீ ஹஜ்ஜுக்கு வந்தாவது என்னுடைய பெயரை சொல்ல வேண்டும். வயல்குரு ஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதுதான் இந்த ஹஜ்ஜுடைய நோக்கம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஒரு ஹாஜி இஹ்ராத்தை கட்டிவிட்டால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அங்கு காபத்துல்லாவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய மாளிகையை தன்னுடைய கண்ணினால் பார்க்கின்ற போது அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறார். அதுக்கு பின்னால் சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் ஓடுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நாங்கள் சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓட வேண்டும், தொங்கோட்டம் ஓட வேண்டும் என்று கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா தாலிக லிஸ்கிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை வரக்கூடிய ஹாஜிகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அந்த மனிதன் தம்சமுடைய நீரை பருகுகின்ற போது அல்லாஹுடைய பெயரை சொல்கிறார். மினாவுக்கு சென்றால் அல்லாஹுடைய பெயரை சொல்கிறார். அரபாத்துக்கு சென்றால் அல்லாஹுடைய பெயரை சொல்கிறார். முஸ்தலிஃபாவுக்கு சென்றால் அங்கும் அல்லாஹுடைய பெயரை சொல்கிறார். பெருநாளுடைய தினத்தில் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் அந்த தினங்களிலும் ஒரு ஹாஜி அல்லாஹுடைய பெயரை சொல்லித்தான் ஜமராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு கல்லடிக்கப்படக்கூடிய இடத்தில் ஒவ்வொரு கல்லையும் அடிக்கும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அல்லாஹுடைய பெயரை ஒரு ஹாஜி சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லாத உலக முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமிம் மஅதூதாத், உங்களுக்காக வேண்டி எண்ணி தரப்பட்ட பெருநாளுடைய தினம் அதற்கு பின்னால் வரக்கூடிய மூன்று தினங்களிலும் அல்லாஹ்வின் பெயரை அதிகமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதன் காரணத்தினால் தான் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய அந்த பத்தாவது தினம் தொடக்கம் 13வது 14வது அந்த நாள் முடிகின்ற வரைக்கும் நாம் அல்லாஹுடைய பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் பெயரை ஒரு மனிதன் சொல்வதின் மூலமாக, இறைவனின் ஞாபகத்திலே ஒரு மனிதன் திளைப்பதின் மூலமாக அந்த மனிதன் பாவ உணர்வுகளை விட்டும் பரிசுத்தமாக்கப்படுகின்றான். ஹஜ்ஜுடைய நோக்கம் வெறுமனே ஹஜ்ஜு செய்வதல்ல, வெறுமனே தவாப் செய்வதல்ல, எங்களுடைய பாவ உணர்வுகளை விட்டும் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது அந்த ஹஜ்ஜு. கண்ணியமானவர்களே, அதே போன்று ஒழுக்கத்தை அஹ்லாக்கை எமக்கு படித்து தருகிறது. கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்த சம்பவத்தை, அறுத்து பழி கொடுத்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சூராவில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அஹ்லாக், நற்குணம், விருந்தோம்பல், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை, அதை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிற போது மூன்று சூராக்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரா அல் ஹிஜ்ர், சூரா ஹூத், சூரா அஸ்-ஸாரியாத், இந்த மூன்று சூராக்களிலும் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு விடயத்தை சொன்னால் ஒரு இடத்தில் தான் அதை சொல்வான். எந்த விடயம் முக்கியமானதோ, எந்த விடயம் அடிப்படையானதோ அதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்வது அல்லாஹ்வுடைய ஒரு வலிமையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இபாதத்தை, அவர்களின் தியாகத்தை ஓரிடத்தில் சொன்ன அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை எவ்வளவு அழகாக உபசரித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், மதித்தார்கள், கண்ணியம் செலுத்தினார்கள் என்பதை அல்லாஹ் மூன்று சூராக்களில் மடக்கி மடக்கி அல்லாஹ் முழுமையாக குறிப்பிடுகின்றார். கண்ணியமானவர்களே, வெறுமனே அறுத்து பறியிடக்கூடிய மாதம் அல்ல, வெறுமனே தவாப் செய்கின்ற மாதம் அல்ல, வெறுமனே தொழுகின்ற மாதம் அல்ல, அஹ்லாக்கை படித்து தருகிறது. துல்ஹிஜ்ஜா மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்கு சிறந்த சான்றாக இந்த ஹஜ்ஜுடைய இபாதத் அமைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் முடிகளை கத்தரிக்க வேண்டும், நகத்தை வெட்ட வேண்டும், அத்தர் பூச வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே இஸ்லாம் சொல்கிறது ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகிவிட்டால், இஹ்ராத்தை கட்டிவிட்டால் அந்த மனிதன் முடியை பிடுங்கக்கூடாது, நகத்தை பிடுங்கக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, அவைகள் ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அத்தர் பூச வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது, அதே இஸ்லாம் சொல்கிறது இஹ்ராம் கட்டிவிட்டால் அத்தர் பூசுவது ஹராம், அதை நீங்கள் பூசினால் அதற்கான குற்ற பரிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, பாருங்கள், ஒரு சுன்னாவை இஸ்லாம் தற்காலிகமாக ஹராம் என்று சொல்கிறது. காரணம் என்ன? உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இஸ்லாம் ஒரு விடயத்தை விதைக்கின்றது. அதுதான், உலகத்தில் என்னால் திருந்த முடியும், என்னுடைய குணத்தை திருத்த முடியும், என்னுடைய பாவத்தை விட முடியும். இறைவனுக்காக ஒரு சில நாட்கள் நபி அவர்களின் சுன்னாவை கூட என்னால் விட முடியுமாக இருந்தால், இறைவனுக்காக நபி அவர்கள் காட்டிய சுன்னாக்களை அல்லாஹ் ஹராம் என்று சொன்னாரே, அதை என்னால் விட முடியுமாக இருந்தால், நான் குடிக்கின்ற என்னுடைய போதை, நான் செய்கின்ற பாவம், நான் புரிகின்ற அநியாயங்களை விட்டு என்னால் திருந்த முடியாதா என்ற உணர்வை மனித உள்ளத்திலே இந்த ஹஜ் ஏற்படுத்துகின்றது. கண்ணியமானவர்களே, இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதர் ஹஜ் செய்தார், ஹஜ் செய்து அந்த மனிதனுடைய வார்த்தையால் கெட்ட வார்த்தைகளை அவர் பேசுகிறார், ஆபாசத்தை பேசுகின்றார், மற்றவர்களோடு சண்டை செய்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. அங்கு அல்லாஹ் அரபாவை சொல்லவில்லை, மினாவை சொல்லவில்லை, தவாஃபை சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுக்காக சென்றவர் தன்னுடைய நாவை பாதுகாக்கவில்லை, மனதை கட்டுப்படுத்தவில்லை, இவர் ஹாஜி அல்ல என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜி படித்து தருகின்ற அடுத்த அம்சம் மிக முக்கியமான அம்சம், நாம் எல்லோரும் செய்வதற்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதுதான் அத்தகாஃபுல் அல் இஜ்திமாய், சமூக இணக்கப்பாடு, கூட்டுறவு, கூட்டுறவை இந்த ஹஜ்ஜுடைய மாதம் எமக்கு படித்து தருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி தயாராக வந்த போது அல்லாஹ் அவர்களுக்கு படித்துக் கொடுத்த ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய மாமிசத்தை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற சுன்னாவை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூட சூரத்துல் ஹஜ்ஜிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் இந்த பெருநாள், அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த தினங்கள், இவைகளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவைகளுடைய நோக்கம் ஏழைகளின் பசியை போக்க வேண்டும், ஏழைகளின் பசியை போக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உதுஹியா என்பது சாதாரணமான ஒன்றல்ல, ஹஜ்ஜி நமக்கு படித்து தருகின்ற மிகப்பெரிய பாடங்களில் ஒன்றுதான். ஒரு மனிதன் இறைவனுக்காக வேண்டி ஒரு பிராணியை அறுத்து ஏழைகளுக்காக வேண்டி அந்த மனிதன் பங்கிட்டு கொடுப்பதையான் உதுஹியா என்று நாங்கள் சொல்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் ஜகாத்தை சொன்னான், ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, உதுஹியாவை அல்லாஹ் சொல்கின்ற போது, உதுஹியாவை அல்லாஹ் சொல்கின்ற போது எந்த பிராணியை உதுஹியாவாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான், அதை எப்படி அறுக்க வேண்டும் என்று சொல்கிறான், அதை எப்படி பங்கிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, உதுஹியாவுடைய அந்த இபாதத் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் காட்டி தரப்பட்ட சுன்னா, அங்கீகரிக்கப்பட்ட சுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் காட்டி தரப்பட்ட சுன்னா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இன்று சில பேர்கள் பேசுகின்றார்கள், உபஹையாவுடைய பிராணி, அந்த பிராணியின் விலை அதிகரித்திருக்கிறது, அந்த பிராணியின் விலை அதிகரித்தால் ஏன் நாங்கள் அவ்வளவு விலை கொடுத்து அந்த பிராணியை அறுத்து ஏன் நாம் கொடுக்க வேண்டும்? அதை ஏனைய சமூக சேவைகளில், பாடசாலைகளை, பல்கலைக்கழகங்களை, மருத்துவமனைகளை, கல்லூரிகளை கட்டுவதிலே செலவழிப்போமே என்ற ஒரு குருட்டுத்தனமான வாதம் சமுதாயத்திலே முன்வைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு விடயத்தை சொல்கிறான். நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய ஆயத், அதில் அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சில இடங்களில் சொல்கிறான், நீங்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், ஏழைகளின் பசியை போக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், தூண்டுகிறான். கண்ணியமானவர்களே, അതേ അല്ലാഹ്, അതേ അല്ലാഹ് ഖുർആനിൽ മൂന്ന് സൂറാക്കളിൽ അതേ അല്ലാഹ് സൽഹറാൻ, യാർ ഏലൈകൾക്ക് കൊടുപ്പതൈ, ഏലൈകൾക്ക് ഉണവളിപ്പതൈ, ഏലൈകൾക്ക് കൊടുക്കപ്പെടുകിന്ദ്ര ഉദുഹയ്യാവൈ, യാർ തടുപ്പാർകളോ അവർകൾ മാർക്കത്തെ പൊയ്പ്പിക്ക കൂടിയവർകൾ. എല്ലാവർക്കും പാഠമാണ് ഒരു സൂറ. അല്ലാഹ് ഖുർആനിൽ കേൾക്കുന്നാൻ, അറഅയ്തല്ലദീ യുകദ്ദിബു ബിദ്ദീൻ, നബിയേ മാർക്കത്തെ, ഇസ്ലാത്തെ, ഖുർആനെ, സുന്നാവെ പൊയ്പ്പിക്ക കൂടിയ മനുഷ്യനെ ഉങ്ങൾക്ക് ഞാൻ ചൊല്ലിത്തരവാ? മാർക്കത്തെ പൊയ്പ്പിപ്പവൻ പയ്യൻ, അവരുടെ അടയാളത്തെ ചൊല്ലവാ എന്ന് സൊല്ലിവിട്ട് അല്ലാഹ് സൊല്ലുകാൻ, അവനുടைய முதலாவது அடையாளம் அனாதைகளை ஒதுக்கிவிடுவான், அனாதைகளை ஒதுக்கிவிடுவான் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டுமே, ஏழைகளின் பசி போக்கப்பட வேண்டுமே என்று வசதி உள்ளவர்களை தூண்டாமல் ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருப்பார்களோ இவர்கள் மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவர்கள் என்று ஒரு இடத்தில் அல்ல, மூன்று இடங்களில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியமானவர்களே, உதுஹையாவின் விலை இந்த மாதத்தில் அதிகரிப்பதென்பது எங்களுடைய நாட்டில் மாத்திரமல்ல, இஸ்லாமிய சட்டத்தை சரிவர உலகத்திலே பின்பற்றுகின்ற ஒரே ஒரு நாடு, முழுமையாக பின்பற்றுகின்ற ஒரே ஒரு நாடு சவுதி அரேபியாவில் கூட. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அந்த பிராணியின் விலை அதிகரிப்பது ஒரு வலிமையான ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, வசதி உள்ளவர்கள் ஷாபி மதுகபுடைய அடிப்படையிலே பெருநாளுடைய தினம், அந்த தினத்தில் தன்னுடைய தேவை, பிள்ளைகளுடைய தேவை, தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவை போக யாரிடத்தில் ஏதா பணம் எஞ்சி இருந்தால் அந்த பணத்தின் மூலமாக அந்த தினத்தில் எந்த விலைக்கு உபகையா செல்கிறதோ அந்த விலை பொறுமதியான பணம் அவரிடத்திலே இருந்தால் அதன் மூலமாக உபகையா கொடுப்பதை சுன்னா என்று சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். 100 ஒட்டகங்கள், 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையினால் அறுத்தார்கள். மீதமான ஒட்டகங்களை தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், 63 ஒட்டகங்களை நான் அறுத்து விட்டேன், எஞ்சிய என்னுடைய இந்த ஒட்டகங்களை நீங்கள் அறுத்து ஏழைகளுக்கு பணியிடுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்று வைக்கப்படக்கூடிய வாதம் என்ன? மாமிசத்தை கொடுக்க வேண்டுமா, உதுஹையாவை கொடுக்க வேண்டுமா? வீடு கட்டி கொடுப்போம், பாடசாலை கட்டுவோம், மருத்துவமனைகள் கட்டுவோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஆடு அல்ல, 100 மாடு அல்ல, 100 ஒட்டகங்களை எடுத்தார்கள். ஒரு ஒட்டகம் 7-8 மாடுகளுக்கு சமம் அறுத்தார்கள். அதே நேரத்தில் சுமார் 80 மேற்பட்ட சஹாபாக்கள், 80 மேற்பட்ட அஸ்ஹாபு சுஃபா அவர்களுக்கு வீடு கிடையாது, மஸ்ஜிது நபவியிலே படுத்தார்கள். குடும்பம் கிடையாது, மஸ்ஜிது நபவியிலே தூங்கினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த சமூகத்தின் மீது நாம் அக்கறை கொண்டவர்களா? அல் குர்ஆன் சொல்கிறது, ஹரீசுன் அலைக்கும், அந்த நபியை போன்று இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் யாருமே கிடையாது. அந்த நபிக்கு சொல்லியிருக்கலாம், 10 ஒட்டகங்களை அறுத்துவிட்டு 90 ஒட்டகங்களுடைய பொறுமதியை எடுத்து இந்த 80 சஹாபாக்களுக்கு வீட்டை கட்டி கொடுப்போம், மதீனாவில் மருத்துவமனையை கட்டுவோம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் செய்ய வேண்டிய முதலாவது மிக சிறந்த சமூக பணி பாடசாலை கட்டுவதல்ல, பாடசாலை கட்டுவதற்கு அரசாங்கம் இருக்கிறது. ஏன்? முஸ்லிம்களுடைய அடிப்படை அம்சம். மருத்துவமனை கட்டுவதற்கு அரசாங்கத்திலே சுகாதார அமைச்சியினால் ஒரு தொகை ஒதுக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற போது ஏழைகளின் வயிற்றிலே அடித்து வருடத்தில் ஒரு தடவைதான் மாமிசம் சாப்பிடக்கூடிய ஏழைகள் இந்த கொழும்பிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, இறைச்சியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து போகின்றது. மாமிசம் சாப்பிட முடியாமல் பருப்பையும் சோற்றையும் சாப்பிடுகின்ற ஏழைகள் இந்த நகரத்திலே இருக்கின்ற போது அந்த பணத்தினால் எங்களுடைய வசதி வாய்ப்பில் உள்ளவர்கள் எவ்வளவு கொடுத்தாவது உபஹையாவை நாங்கள் கொடுத்து ஏழைகளின் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற போது அந்த பணத்தினால் தான் நீங்கள் பாடசாலை கட்ட வேண்டுமா? அந்த பணத்தினால் தான் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டுமா? அந்த பணத்தினால் தான் நீங்கள் வீடு கட்டி கொடுக்க வேண்டுமா? கண்ணியமான சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவுடைய அமீராக இருக்கிறார்கள். மதீனாவுடைய அமீராக இருக்கிறார்கள். உமையாக்களின் ஆட்சியாளர் ஒரு தொகை பணத்தை கொடுத்து அனுப்புகிறார். தங்க நாணயங்களை அனுப்பி சொல்கிறார், நீங்கள் மதீனாவுடைய கவர்னராக இருக்கின்றீர்கள். மதீனாவிலே சையதுல் முர்சலீன் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், எங்களுடைய தூதர், எங்களுடைய உயிரை விட, எங்களுடைய பெற்றோரை விட, எங்களுடைய ஆத்மாவை விட நாம் நேசிக்கின்ற அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான மேனியை சுமக்கக்கூடிய மதீனாவுடைய பூமி, மஸ்ஜிதுல் நபவி கட்டிடங்கள் பரிபூர்ணப்படுத்தாத அமைப்பில், எளிமையான அமைப்பிலே மஸ்ஜிதுல் நபவி என்று காணப்பட்டது. உமையாக்களின் அரசர் சிரியாவில் இருந்து தமஸ்கஸில் இருந்து தங்க நாணயங்களை அனுப்பி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே, உமர் இப்னு அப்துல் அசீஸ், நீங்கள் இருப்பது மதீனா நகரம், இந்த மதீனாவின் அமீராக கவர்னராக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு நான் என்னுடைய அரசாங்கத்தினால் உமையாக்களின் ஹிலாபா என்னுடைய அரசாங்கத்தினால் நான் ஒரு தொகை பணம் அனுப்பி இருக்கின்றேன். இந்த பணத்தை வைத்து நீங்கள் என்னுடைய ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலை அழகுபடுத்துங்கள், அந்த பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்யுங்கள் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கடிதத்தை வாசித்து அந்த கடிதத்துக்கு பதில் எழுதினார்கள். இரண்டு வார்த்தைகளினால் பதில் எழுதினார்கள். இரண்டு வார்த்தைகள் சொன்னார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளி வாசலை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள், அதற்காக வேண்டி பணத்தை அனுப்பி இருக்கின்றீர்கள் சொன்னார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இந்த மதீனா நகரத்திலே சாப்பிட முடியாமல் ஏழைகள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே, ஏழைகள் அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், அந்த ஏழைகளின் வயிற்றை நிரப்புவது, பசியை போக்குவது சொன்னார்கள். என்னுடைய தூதர், என்னுடைய ஹபீப் நபி அவர்களின் பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்வதை விட, நபியின் பள்ளிவாசலை அலங்கரிப்பதை விட இந்த மதீனா நகரத்தின் ஏழைகளின் பசியை போக்குவது மேலானது என்று சொல்லி அந்த பணத்தின் மூலமாக ஏழைகளின் பசியை போக்கி அவர்களுக்கான சாப்பாட்டுடைய ஏற்பாடை செய்து கொடுத்தார்கள். நபியின் பள்ளிவாசலை கட்டுவதை விட ஏழைகளின் பசி போக்குவது சிறந்ததென்று இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்கின்ற போதும் இந்த உபஹையாவின் பணத்தை வைத்துத்தான் நீங்கள் பாடசாலை கட்ட வேண்டுமா? கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்துடைய முஸ்லீம்களுடைய வெளிப்படையான அடையாளம் என்ன தெரியுமா? இத்துஆமுத்துஆம், ஏழைகளுக்கு உணவளிப்பது ஏழைகளின் பசியை போக்குங்கள். அதற்கு பின்னால் பாடசாலை அல்ல, பல்கலைக்கழகத்தை கட்டிக் கொடுங்கள். ஏழைகளின் பசியை போக்குங்கள், வைத்திய சாலைகள் அல்ல, வைத்திய கல்லூரிகளை கட்டுங்கள். உபஹையாவுடைய பணத்தினால் தான் அதனை செய்ய வேண்டும் என்று உலகத்தில் யாருமே சொன்னது கிடையாது. இன்று நேற்று வந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன இமாமும் சொல்லவில்லை, நபி அவர்கள் கூட சொல்லவில்லை. 100 ஒட்டகங்களை அறுத்த நபி அவர்கள் ஏன் 50 அறுத்து 50 பணத்தை எடுத்து வீடு கட்டி கொடுத்திருக்கலாமே, செய்யவில்லை. ஏழைகளுக்கு கொடுப்போம். அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்கிறான், உபஹையாவை அருங்கள், பங்கிடுங்கள். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, உபஹையாவுடைய பிராணி அறுப்பது சுன்னத்து. அதை அறுத்தால் அதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுப்பது வாஜிப். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபக்குலு மின்ஹா, உபஹையாவை நீங்கள் அறுத்தால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினர்களும் சாப்பிடுங்கள். வாத்ரைமுல் பாஇஸல் ஃபகீர், உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய ஏழைகள் வறியவர்களுக்கு அதனை உணவாக கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பணமாக கொடுக்க முடியாது, உணவாக கொடுக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களின் பசியை போக்குவோம், முஸ்லீம்களின் தேவைகளை போக்குவோம், அதற்கு பின்னால் ஏனைய சமூக சேவைகளை செய்வோம். உபஹையாவுடைய பணத்தை எவ்வளவு போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு அதிகரித்தாலும் பரவாயில்லை, அது என்னிடத்திலே வசதி இருந்தால் அதன் மூலமாக ஏழைகளின் வயிற்றை நாங்கள் நிரப்புவோம். அந்த தினத்திலே பெருநாளுடைய நோன்பு பெருநாளுடைய தினத்தில் இஸ்லாம் சொன்னது, அரிசியை கொடுத்து ஏழைகளின் பசியை போக்குங்கள். இந்த ஹஜ்ஜுடைய பெருநாளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மாமிசத்தை கொடுத்து இறைச்சியை கொடுத்து நீங்கள் ஏழைகளின் பசியை போக்குங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை சரியான முறையிலே புரிந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்களை சுன்னாக்களை சரியாக புரிந்து அதன் மூலமாக சமூகத்தில் ஏற்பட்ட இடர்களை வறுமைகளை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதற்கு காரணமாகவும் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கியருவானாக. யாவல்ல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாவல்ல எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாவல்ல இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக.